கங்கை அணிந்தவா கண்டோ
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகளிர் இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம் 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 வணக்கம். தியானம் ஆலயம் என்னுடையது என்று அபிமானிக்கும் இவ்வுடலை ஈசா உனது ஆலயம் என கருதி நான் அரும்பணி செய்து கிடப்பேனாக. குடியிருக்கும் ஆடை முன்னிட்டு இடத்திற்கு மதிப்பு வருகின்றது. ராமன் காட்டில் இருந்த பொழுது காடு அயோத்தியானது, வீட்டில் இருந்த பொழுது வீடு அயோத்தியானது. நமது உடலில் ஜீவபோதம் தரையெடுக்கும் பொழுது அது வெறுப்புக்குரியது. பரபோதம் தலையெடுக்கும் பொழுது அது போற்றலுக்குரிய ஆலயம் ஆகின்றது. இதனையே திருமந்திரத்தில் ஒரு பாடல் விளக்குகின்றது. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே என்று பறைசாற்றும். சிவபெருமானுக்குரிய மங்கள சின்னங்களில் விபூதி பிரதான இடம் பெற்றுள்ளது. விபூதியை நெற்றியில் இடுவதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. விபூதியை ஒரே ஒரு விரலில் எடுத்து இட்டுக் கொள்கின்றார்கள் பலரும். இது தவிர்க்க வேண்டிய விஷயம். வலது கையின் ஆட்காட்டி விரல், அதாவது தர்ஜனி, நடுவிரல் மத்தியமம், மோதிர விரல், அநாமிகம் ஆகிய மூன்று விரல்களிலும் விபூதியை எடுத்து அங்குஷ்டம் என்னும் கட்டை விரலால் நன்றாக தண்ணீரை விட்டு குழைத்து மூன்று பட்டைகளாக நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். வலக்கையின் பெருவிரலையும் இரண்டு நடுவிரல்களையும் இணைத்து விபூதியை எடுக்க வேண்டும். இதை ரிஷபமுத்திரை என்பார்கள். எடுத்த விபூதியை ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் மூன்றிலும் தேய்த்து மூன்று பட்டையாக இட வேண்டும். ஆட்காட்டி விரலால் மட்டும் விபூதி குங்குமம் இடுவதை அவசியம் தவிர்க்க வேண்டும். வலது கையில் விபூதியை எடுத்துக்கொண்டு நெற்றியின் இடது ஓரத்தில் இருந்து வலது ஓரம் வரை முழுமையாக இடுவதே சரியானது. நாகரிகம் என்கின்ற பெயரில் நகத்தளவிற்கு விபூதி இடுதல் தவிர்க்க வேண்டும். மந்திரமாவது நீரு என்கின்ற தேவார பதிகத்திற்கு ஏற்ப இவ்வாறு நெற்றி நிறைய திருநீரு பூசுபவர்களை எந்தவித தொற்று நோயும் அவ்வளவு எளிதில் அண்டுவதில்லை என்பது ஆன்மீகத்தை போற்றுபவர்கள் நம்புகின்றனர். நெற்றியில் விபூதி இடும்பொழுது திரையம்பகம் யஜாமகம் சுகந்திம் புஷ்டி வர்தனம் ஒருவாறு கமிபந்தனான் மிருத்தியோர் முக்ஷிய மாமிருதாத் என்கின்ற மந்திரத்தை உச்சரித்தபடி விபூதியை இட்டுக் கொள்வது மிகவும் நல்லது. இந்த மந்திரத்தை சரியாக சொல்ல தெரியாதவர்கள் ஓம் நம சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து நெற்றியில் விபூதி இட்டுக் கொள்ளலாம். விபூதி இடும்பொழுது சிவ மந்திரங்களாகிய நம சிவாய, சிவசிவா அல்லது சரவணபவ என்றோ சொல்லலாம். மோதிர விரலாலும் கட்டு விரலாலும் விபூதியை சேர்த்து எடுத்து மோதிர விரலால் விபூதியை இட்டுக் கொண்டால் உலகமே வசப்படும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் என்பர். வடதிசை அல்லது கிழ திசையாவது நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையின் ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களால் திருநீரை எடுத்து அண்ணாந்து பார்த்து பூசிக்கொள்ளல் வேண்டும். திருநீரு சைவர்களால் நெற்றியில் இடப்படும் புனித அடையாளம். இது ஐஸ்வர்யம் என்றும் கூறப்படுகின்றது. எத்தகையராக இருந்தாலும் மரணத்திற்கு பின்பு இறுதியில் தீயில் வெந்து அனைவரும் பிடி சாம்பலாக ஆவர் என்னும் தத்துவத்தை உணர்த்தி நாமும் இதுபோல்தான். ஆகையால் தூய்மையாக அறநெறியில் இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என உணர்த்துவதாக கருதப்படுகின்றது. சைவத்தின் முழுமுதற் கடவுளான சிவனை இது குறிப்பதாக சைவர்கள் நம்புகின்றனர். ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பின் எஞ்சுவது பரிசுத்தமான சிவ தத்துவமே என்பதை விபூதி குறிக்கின்றது. திருநீற்றை நான்கு வகையாக பிரிப்பர். அவை கல்பம், அனுகல்பம், உபகல்பம், அகல்பம் என்று சொல்வர். கன்றுடன் கூடிய நோயற்ற பசுவின் சாணத்தை பூமியில் விழாது தாமரை இலையில் பிடித்து உருண்டையாக்கி பஞ்ச பிரம்ம மந்திரங்களால் சிவாக்னியில் எரித்தெடுப்பது கல்ப திருநீரு எனப்படும். ஆரண்யங்களில், அதாவது காடுகளில் கிடைக்கும் பசுஞ்சாணங்களை கொண்டு முறைப்படியாக தயாரிக்கப்படுவது அணுகல்ப திருநீரு எனப்படும். உபகல்பம் என்பதோ மாட்டு தொழுவம் அல்லது மாடுகள் மேயும் இடங்களில் இருந்து எடுத்த சாணத்தை காட்டுத்தீயில் எரித்து பின்பு சிவாக்னியில் எரித்து எடுக்கப்படுவது உபகல்ப திருநீரு எனப்படும். அனைவராலும் சேகரித்து கொடுக்கப்படும் சாணத்தை சுள்ளிகளால் எரித்தெடுப்பது அகல்ப திருநீரு எனப்படும்.
பழனியிலே திருநீர்தான் மலையானோ பழனியிலே தங்க தேருதான் கொதி தோடுதோ மலையினிலே அந்த மலையினிலே தங்க தேருதான் கொதி தோடுதோ மலையினிலே அந்த மலையினிலே தெண்டாயுதம் கொண்டவனே பழனியப்பா தென்னரிதேன் பழமையான பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தண்ணீரிலே பிறந்து பன்னீரிலே நனைந்து வெண்ணீர் மணிந்து நிற்கும் வேளவனே தண்ணீரிலே பிறந்து பன்னீரிலே நனைந்து வெண்ணீர் மணிந்து நிற்கும் வேளவனே உந்தன் வேடம் தான் எத்தனையோ வேளவனே உந்தன் வேடம் தான் எத்தனையோ வேளவனே
அல்லது கிழக்கு திசையாவது நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையின் ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களால் திருநீரை எடுத்து அண்ணாந்து நின்று பூசிக்கொள்ளல் வேண்டும். எடுக்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்றும் பூசும் பொழுது சிவாய நம அல்லது சிவசிவ என்று உதடு பிரியாது மனம் ஒன்றி சொல்லிக்கொள்ளுதல் வேண்டும். ஒன்று நெற்றி முழுவதும் அல்லது மூன்று படுக்கவச கோடுகளாக தரிக்க வேண்டும். காலை மாலை பூசைக்கு முன்னும் பூசைக்கு பின்னும் ஆலயம் செல்வதற்கு முன்னும் பின்னும் இரவு உறங்க போவதற்கு முன்பும் திருநீர் தரிக்க வேண்டும். நெற்றியில் முழுவதும் பரவி பூசுவதை உத்தூளனம் எனப்படும். மூன்று படுக்கை வசைகளாக பூசுவதை திரிபுண்டரம் என்றும் கூறுவர். திருநீர் அணியக்கூடிய இடங்களை 18 இடங்களாக கூறுவார்கள். அவை தலையில் நடு உச்சி, நெற்றி, மார்பு, தொப்புள், தொப்புளுக்கு சற்று மேல் இடது தோல், வலது தோல், இடது கையின் நடுவில், வலது கையின் நடுவில், இடது மணிக்கட்டு, வலது மணிக்கட்டு, இடது இடுப்பு, வலது இடுப்பு, இடது கால் நடுவில், வலது கால் நடுவில், முதுகுக்கு கீழ், கழுத்து முழுவதும், வலது காதில் ஒரு பொட்டு, இடது காதில் ஒரு பொட்டு. திருநீறு அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை, உயர்ந்த நற்குணங்கள், குறைவற்ற செல்வம், நல்வாக்கு, நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம். உடல் நலனும் இரத்த ஓட்டமும் சீர்படும். பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும் தொல்லைகள் அனைத்தையும் அழித்து, அனைத்து பேறுகளையும் அழித்து, பிறவி பிணி அறுத்து மோட்சம் செல்ல வழிகாட்டும். இதைத்தான் திருமூலர் பின்வரும் பாடலில் தெரிவிக்கின்றார். கங்காளான் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்பதாம் அந்த பாடல். திருநீறு அணிவதால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும், திருநீற்றின் பெருமையை அறிந்து முறைப்படி அணியாமல் வெறுமனை பூசிக்கொள்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் சைவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை பாவங்களை செய்த ஒருவன் இறந்து போனான். அவனுடைய வாசலில் இருந்த சாம்பலில் புரண்டு எழுந்த நாயொன்று அவன் மீது நடந்து சென்றது. அப்பொழுது அந்த நாயின் கால்களில் இருந்த சாம்பலானது அவனது உடலில் பட்டது. அவன் உடலில் திருநீர் இருப்பதை அறிந்த யமதூதர்கள் விலகினர். அவனுடைய உயிரினை சிவகணங்கள் கையிலாயத்திற்கு எடுத்துச் சென்றன. இந்த கதையானது திருநீறு அணிவதால் அவனுடைய பாவங்கள் போகின்றன என்பதை மக்களுக்கு கூறுகின்றதாகும். இதுபோன்று இன்னொரு கதையும் உங்களுக்கு தரவழைகின்றோம். வாரியார் சுவாமிகள் ஒருமுறை சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் துடுக்குத்தனமாக, சுவாமி, தாங்கள் ஏன் தங்கள் உடல் முழுவதும் வெள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டான். அவனுடைய குறும்புத்தனமான கேள்வியை கேட்ட வாரியார் சுவாமிகள் கோபம் கொள்ளவில்லை. சாந்தமாக அந்த இளைஞனை பார்த்து, வீட்டுக்கு வெள்ளையடிப்பது எதற்காக என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞனோ, வீட்டில் நாம் குடியிருக்கின்றோம், நாம் குடியிருக்கும் வீட்டில் பூச்சித் தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கவும் வீடு பிரகாசமாக இருக்கவும் தான் வெள்ளையடிக்கின்றோம் என்றான். சாதாரண மனிதர்கள் குடியிருக்கும் வீடு பிரகாசமாகவும் பூச்சித் தொல்லைகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையடிக்கும் பொழுது, நம்மை எல்லாம் படைத்த அந்த இறைவன் குடியிருக்கும் உள்ளத்தை பெற்றிருக்கும் இந்த உடலையும் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க வேண்டாம் அல்லவா? என் உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கின்றான். அவன் குடியிருக்கும் உள்ளத்தை பெற்றிருக்கும் இந்த உடலுக்கு நான் வெள்ளையடித்துக் கொள்வதில் என்ன தவறு என்று கேட்டார். குறும்புக்கார இளைஞனோ வெட்கி தலையுனிந்தான். அல்லது கிழக்கு திசையாவது நோக்கி நின்று கொண்டு கீழே சிந்தாமல் வலது கையின் ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களால் திருநீரை எடுத்து அண்ணாந்து நின்று பூசிக்கொள்ளல் வேண்டும். எடுக்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்றும், பூசும் பொழுது சிவாய நம அல்லது சிவசிவ என்று உதடு பிரியாது மனம் ஒன்றி சொல்லிக் கொள்ளுதல் வேண்டும். ஒன்று நெற்றி முழுவதும் அல்லது மூன்று படுக்கவச கோடுகளாக தரிக்க வேண்டும். காலை மாலை பூசைக்கு முன்னும் பூசைக்கு பின்னும், ஆலயம் செல்வதற்கு முன்னும் பின்னும், இரவு உறங்க போவதற்கு முன்பும் திருநீர் தரிக்க வேண்டும். நெற்றியில் முழுவதும் பரவி பூசுவதை உத்தூளனம் எனப்படும். மூன்று படுக்கை வசைகளாக பூசுவதை திரிபுண்டரம் என்றும் கூறுவர். திருநீர் அணியக்கூடிய இடங்களை 18 இடங்களாக கூறுவார்கள். அவை தலையில் நடுவுச்சி, நெற்றி, மார்பு, தொப்புள், தொப்புளுக்கு சற்று மேல் இடது தோல், வலது தோல், இடது கையின் நடுவில், வலது கையின் நடுவில், இடது மணிக்கட்டு, வலது மணிக்கட்டு, இடது இடுப்பு, வலது இடுப்பு, இடது கால் நடுவில், வலது கால் நடுவில், முதுகுக்கு கீழ், கழுத்து முழுவதும், வலது காதில் ஒரு பொட்டு, இடது காதில் ஒரு பொட்டு. திருநீர் அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை, உயர்ந்த நற்குணங்கள், குறைவற்ற செல்வம், நல்வாக்கு, நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம். உடல் நலனும் இரத்த ஓட்டமும் சீர்படும். பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும், தொல்லைகள் அனைத்தையும் அழித்து, அனைத்து பேறுகளையும் அழித்து, பிறவிப்பிணி அறுத்து மோட்சம் செல்ல வழிகாட்டும். இதைத்தான் திருமூலர் பின்வரும் பாடலில் தெரிவிக்கின்றார். கங்காளான் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்பதாம் அந்த பாடல். திருநீர் அணிவதால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும், திருநீற்றின் பெருமையை அறிந்து முறைப்படி அணியாமல் வெறுமனை பூசிக்கொள்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் சைவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை பாவங்களை செய்த ஒருவன் இறந்து போனான். அவனுடைய வாசலில் இருந்த சாம்பலில் புரண்டு எழுந்த நாயொன்று அவன் மீது நடந்து சென்றது. அப்பொழுது அந்த நாயின் கால்களில் இருந்த சாம்பலானது அவனது உடலில் பட்டது. அவன் உடலில் திருநீர் இருப்பதை அறிந்த யமதூதர்கள் விலகினர். அவனுடைய உயிரினை சிவகணங்கள் கையிலாயத்திற்கு எடுத்துச் சென்றன. இந்த கதையானது திருநீர் அணிவதால் அவனுடைய பாவங்கள் போகின்றன என்பதை மக்களுக்கு கூறுகின்றதாகும். இதுபோன்று இன்னொரு கதையும் உங்களுக்கு தரவழைகின்றோம். வாரியார் சுவாமிகள் ஒருமுறை சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் துடுக்குத்தனமாக, சுவாமி, தாங்கள் ஏன் தங்கள் உடல் முழுவதும் வெள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டான். அவனுடைய குறும்புத்தனமான கேள்வியை கேட்ட வாரியார் சுவாமிகள் கோபம் கொள்ளவில்லை. சாந்தமாக அந்த இளைஞனை பார்த்து, வீட்டுக்கு வெள்ளையடிப்பது எதற்காக என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞனோ, வீட்டில் நாம் குடியிருக்கின்றோம், நாம் குடியிருக்கும் வீட்டில் பூச்சித் தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கவும் வீடு பிரகாசமாக இருக்கவும் தான் வெள்ளையடிக்கின்றோம் என்றான். சாதாரண மனிதர்கள் குடியிருக்கும் வீடு பிரகாசமாகவும் பூச்சித் தொல்லைகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையடிக்கும் பொழுது, நம்மையெல்லாம் படைத்த அந்த இறைவன் குடியிருக்கும் உள்ளத்தை பெற்றிருக்கும் இந்த உடலையும் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க வேண்டாமல்லவா என் உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கின்றான். அவன் குடியிருக்கும் உள்ளத்தை பெற்றிருக்கும் இந்த உடலுக்கு நான் வெள்ளையடித்துக் கொள்வதில் என்ன தவறு என்று கேட்டார். குறும்புக்கார இளைஞனோ வெட்கி தலையுனிந்தான். ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
கண்ணே